கடகனாக்கு ஊறி ஊறி உருகும் உள்ளமே தச்சிட்டோம். நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித் தருகின்ற எல்லாம் அல்ல ஸ்ரீ வழியடிமை கொண்ட நாயகி சமேத சிவந்தேப்ப பெருமானுடைய பொன்போன்ற திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு திருக்கைலாய விரம்பரை திருவாவளரை ஆதினத்து திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞானவருடைய பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளாலே போற்றி வளர்த்திக் கொண்டு அவ்வாதினத்து 23வது அற்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சிவஞான பரிபாலனம் புரிந்தருளி வரும் சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கவலங்களை பல்காலம் போற்றி வளர்த்திக் கொண்டு பல்வேறு பணிகளுக்கிடையே இருப்பதனால் அடியேன் சில நாட்கள் மட்டுமே வந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடந்த 2-3 ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ளது. அந்த முறையிலே இந்த 2-3 நாட்களுக்கு ஏற்ற முறையிலே சில தலைப்புகளை நம்முடைய சைவநெறி கழகத்து அன்பர்கள் அவர்கள் கொடுத்தார். அதில் ஒன்றுதான் சித்தாந்த வாழ்வியல் என்ற இந்த தலைப்பு. என்றால் நூல்களை நாம் கேட்டு வருகின்றோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு பக்கம், அது ஏற்கனவே நாம் பல ஆண்டுகள் பழகி வந்திருக்கின்ற வாழ்க்கை, அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் கற்று வருகின்ற இந்த கல்வியினை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து அந்த சித்தாந்த உணர்ச்சியோடு நாம் வாழ்வது எப்படி என்பதை பொருளாக கொண்டது இந்த சித்தாந்த வாழ்வியல் என்ற அரிய தலைப்பு. ஆக இந்த தலைப்பினுடைய இந்த பொருளை நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையோடு சித்தாந்தத்தை எவ்வாறு இணைத்துக் கொண்டு நூல்களை படிக்கும் பொழுது மட்டும் சொற்பொழிவுகளை கேட்கும் போது மட்டும் சித்தாந்தத்தை பற்றி நினைப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கூறிலும் இந்த சித்தாந்த உணர்வினை நாம் கை கொள்வது எப்படி என்ற ஒரு அரிய பொருளினை உடைய இந்த தலைப்பு. ஆகவே இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது இதெல்லாம் அடியேனை போன்றவர்கள் சொல்லிவிடக்கூடிய ஒரு பொருள் அன்று என்பது முதலிலேயே உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்றால் இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ஐயா அவர்கள் தான் சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கு. என்றால் அப்படிப்பட்ட வாழ்வியலே அவர்கள் வாழ்ந்து வருபவர்கள், சித்தாந்த தெளிவோடு அவர்கள் எப்பொழுதும் இருப்பவர்கள். ஆனால் ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒரு பெரும் பொறுப்பினை வைத்திருப்பதனாலே என்னை போன்றவர்களும் இதனை சொல்ல நேரிட்டது. ஆக அடியேனுடைய சிற்றறிவுக்கு திருவருளும் குருவருளும் உணர்த்திய அளவிலே என்றால் பாடம் சொல்வதை விடவும் இது வந்து சிரமமாக இருக்கும். இருப்பினும் திருவருளும் குருவருளும் உணர்த்திய அளவிலே உங்கள் முன்னால் இந்த சித்தாந்த வாழ்வியல் குறித்த சில சிந்தனைகளை செய்யலாம் என்று கருதுகின்றேன். இன்னும் சொல்லப்போனால் முன்பு இங்கு எவ்வளவு ஒரு தங்கு தடையற்ற உணர்வோடு பேசி வந்தேனோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு பேச முடியுமா என்ற அச்சமும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் முன்பு வந்து பிற மாவட்டங்களுக்கு நான் போகக்கூடிய வாய்ப்பு குறைவு, எப்பமாவது போறது இங்க திருநெல்வேலி, அப்புறம் இந்த விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி, கோவில்பட்டி, எட்டயபுரம், இங்கதான் பெரும்பாலாக போகக்கூடிய இடங்கள் இவைதான். பிற மாவட்டங்கள் போவது எப்பமாவதுதான். இப்ப பிற மாவட்டங்களுக்கு தான் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அங்க போனா சொந்த ஊர் திருநெல்வேலியா அப்படின்னு சொன்னா, விக்ரமசிங்கபுரத்தில் பால் நடத்திருக்கீங்களா, திருநெல்வேலி நடத்திருக்கீங்களா, கோவில்பட்டி நடத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, அங்கெல்லாம் வந்து தயார் பண்ணாம போய் முன்னால நிக்க முடியாத அப்படிப்பட்ட இடம் இல்லவா அப்படிங்கிறாங்க. இப்படி போகின்ற மாவட்டங்கள்லாம் இப்படி சொல்லும் பொழுது போது நான் எப்பொழுதும் பேசி பழகிய இந்த இடத்துக்கு வரும்பொழுது புதிதாக ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. நாம இன்னமும் நினைச்சு பேசிட்டு இருக்கோம் நாள். ஆனா நம்முடைய தலங்களை பற்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலே எப்படிப்பட்ட ஒரு கருத்து உருவாகி உள்ளது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது புதியது ஒரு அச்சமும் கலந்து கொள்கின்றது. இருப்பினும் குருவர்களாலே அடியே இங்கே சித்தாந்த வாழ்வியல் என்ற தலைப்பை பற்றி சில கருத்துக்களை, அடிப்படையான கருத்துக்களை உங்கள் முன்னால் சொல்லலாம் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் சமயம் என்பது, சமயம் மதம் என்கின்ற பெயர்களை விட ஆன்மீகம் என்ற பெயர் தான் வந்து பலருக்கும் மிகவும் பிடித்திருக்கின்றது. அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட போறது கிடையாது. ஆன்மானா என்ன அப்படிங்கிற பேச்சே இருக்காது, ஆனா ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்வார். அந்த வார்த்தை தான் எல்லாருக்கும் நிறைய பிடித்திருக்கு. சமயம்னா சமயம், மதம்னா அது பூசல்களை உருவாக்குவது வைப்பது, ஆன்மீகம்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. சமயம் ஆன்மீக கருத்தை உடையதுதான் சமயம். ஆன்மீக கருத்தினை எப்படி ஒரு நெறிப்படி வாழ்க்கையிலே கடைபிடித்து போவது, இந்த உலக இன்பங்கள் தவிர ஆன்மாவை பற்றிய ஒரு சிந்தனை, உலக இன்பங்களை ஈட்டுவதை பற்றிய சிந்தனையோடு நிறுத்திக் கொள்ளாமல், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கின்ற பொருள் எது, அது ஆன்மா, அந்த ஆன்மா ஏன் உடலோடு கூடியது, இந்த ஆன்மாவுக்கு தலைவனாக இருக்கின்ற பொருள் எது, இப்படியெல்லாம் சிந்திக்கின்ற அந்த பாடம் தான் ஆன்மீகம். இதை சிந்திக்காமல் ஆன்மீகம் என்ற பெயரிலே பல ஆராய்ச்சிகள், மனோ தத்துவ ஆராய்ச்சிகள், மேலெழுந்தவாரியான பல்வேறு கருத்துக்கள், இவையெல்லாம் கட்டுரைகளாகவும் நூல்களாகவும் வெளிவந்து அவையெல்லாம் சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கின்றன. ஆக நம்முடைய சித்தாந்தத்திலே வாழ்வியலை பற்றிய செய்திகள் கிடையாதா, இது வந்து ஒரு பாடம் தானா என்றெல்லாம் முதன் முதலாக கேட்டு வருவர்களுக்கு ஒரு ஐயம் தோன்றலாம். ஆகவே ஆன்மீகம் என்பது என்னவென்றால் ஆன்மாவை பற்றிய கல்வி, அது ஆன்மாவை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய கல்வி நம்ம சைவ சித்தாந்தம் தான். ஆகவே இதுதான் வந்து முழுமையிலும் உண்மையான ஆன்மீகம் இதுதான். அப்படியானால் வாழ்க்கையிலே நமக்கு எந்த அளவு இது கை கொடுக்கின்றது, வாழ்க்கையிலே வரக்கூடிய கவலைகள் சோதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து வருவதற்கு நமக்கு இந்த சித்தாந்த கல்வி எந்த முறையிலே நமக்கு கை கொடுக்கிறது? வாழ்வியல் என்று வந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாரும் நாடுவது என்ன? ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நிம்மதிதான். இந்த நிம்மதிக்கு வழி சொல்கின்றோம் என்று சொல்லிதான் பல்வேறு ஆன்மீகவாதிகளும் பல்வேறு முறையிலே கட்டுரைகளை எழுதி வருகின்றார்கள். ஆனா இங்க நாம தான் வந்து அடிப்படை கருத்துக்களை சொல்றோம். நாம யாரு, இறைவன் யாரு, நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு நேரம் ஐயா அவர்கள் அதைத்தான் விளக்கி சொன்னார்கள். அத்துவிதம் தாதான்மியம், அவனுக்கு அவன் சக்திக்கு என்ன சம்பந்தம், உலகம் ஏன் தோன்றியது, வினைகள் இவற்றை பற்றிலாம் சிந்திக்காம நாம சும்மா அப்படி மேலெழுந்த வாரியா ஆன்மீகம்ங்கிற பெயர்ல சில நிம்மதிக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லுவற்றெல்லாம் படிப்பது நமக்கு பிடிப்பு இருக்காது. அதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல நமக்கு ஒரு பிடிப்பே இருக்காது. ஏன்னா பல்வேறு கட்டுரைகளுக்குள்ள அதுவும் ஒன்னாயிட்டு சினிமாவிலிருந்து இன்னும் எத்தனையோ தேவையற்ற கட்டுரைகள் கொண்ட புத்தகத்தில் ஆன்மீக கட்டுரைகள் சேர்ந்து இடம்பெறுகின்றன. அது போன்ற கட்டுரைகள் தரக்கூடிய செய்திகளுக்கும் இங்கே இந்த வகுப்பிலே நீங்கள் படித்து வருகின்ற செய்திகளுக்கும் இது எவ்வளவு உறுதியான செய்திகள், எவ்வளவு தெளிவான செய்திகள் என்பவற்றை நீங்கள் ஒப்பிட்டு உணர வேண்டும். வாழ்க்கையிலே இது நமக்கு உடன்பாடு தான், நிம்மதிதான் வந்து வாழும் வரை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் வந்து நம்முடைய சொந்த சிந்தனைகள், பிறருடைய கருத்துக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அருளாளர்கள் என்று வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய வாக்குகளுக்கு நாம் முதன்மை கொடுக்கின்றோம். அது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்கின்றோம். அது சரிதானா என்று நாம் ஆய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. இப்ப முதல் மூன்று சூத்திரங்கள் தக்க சிந்தனைகளின் அடிப்படையிலே சொல்லப்படுபவை. மெய்கண்டார் தான் சொல்றேன் இறைவன் உண்டு அப்படின்னு முதல் சூத்திரத்தை சொல்லல. உங்களுக்கு அளவை என்ற ஒரு முறைப்படி இறைவன் உண்டு என்று முதல் சூத்திரத்திலே நிலைநாட்டியிருக்கின்றார். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அது மாதிரிதான் இருவினை கொள்கை எல்லாத்தையும் இரண்டாம் சூத்திரத்தில் நிலைநாட்டுகின்றார். அந்த அளவை முறை நமக்கு உண்டு. ஏதோ அந்த அருளாளர்கள் சொன்னார்கள், நாம் அப்படியே தலையாட்டணுங்கிறது இல்லை. நிம்மதியாக வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கம் என்பதை நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனாரும் உடன்படுகின்றார். அவரும் நமக்கு முக்கியமான அருளாளர். ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்திலே அவரை பார்ப்பார்கள். நாம அவரை அருளாளராக பார்க்கின்றோம், அறிஞராக மட்டும் பார்க்கவில்லை. அறிஞர் என்றால் அறிவும் நிறைய உடையவர், அறியாமையும் சிறிது உடையவர். அரியகற்று ஆசற்றார்கண்ணும் தெரியுங்கால் இன்மை என்ன சொல்றார், இன்மை அரிதே வெளிர், வெளிர் இன்மை அரிதே. எவ்வளவு கசடரக்கற்று தெளிந்த அறிஞர்களிடத்திலும் வெளிர் இன்மை காண்டல் அரிது. அவர்களிடத்திலும் அறியாமை இல்லை என்று சொல்லிவிட முடியாது, சிறிதே இருக்கும். அதான் அறிஞர்கள். அறியாமை சிறிதே உடையவர்கள், அறிவு நிரம்ப உடையவர்கள். ஆனா அருளாளர்கள் என்பவர்கள் அறியாமை சிறிதும் அற்றவர்கள், பேரறிவு மயமானவர்கள். அப்படிப்பட்ட அருளாளராக நாம் திருவள்ளுவர் பெருமானை பார்க்கின்றோம். அவர்கள் நிம்மதிதான் உயிருக்கு தேவையான ஒன்று என்பதை தெளிவாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த நிம்மதியானது எப்போது கிடைக்கும் என்பதை மிக உறுதியாக சொல்கின்றார்கள். உறுதியாக ஏன் சொல்றேன் அப்படின்னா, உடன்பாட்டால் சொல்வதை விடவும் எதிர்மறையால் சொல்வதுதான் வலியுறுத்தி சொல்வது. ஒரு ஆசிரியர் தான் சொல்கின்றார், நாளைக்கு வந்து நோட்டு அவசியம் எல்லாரும் கொண்டு வரணும் மாணவர்களை பார்த்து சொல்கின்றார். அது உடன்பாட்டால் சொல்வது. நோட்டு கொண்டு வராம வகுப்பறைக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எதிர்மறையில் சொல்வது, வலியுறுத்தி சொல்வது. அந்த மாதிரி எதிர்மறையில் வைத்து வலியுறுத்தி சொல்கின்றார். யாருக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்கின்றார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்கின்றார். தனக்கு ஓமை இல்லாத பரம்பொருள் ஒன்று உள்ளது, அவனுடைய திருவடியை சேர்ந்தவர்களை தவிர ஏனையோருக்கு மனக்கவலை நீங்குதல் அரிதுங்கிறார். அரிதுன்னா நாம சிரமம் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. இந்த செயலை செய்வது அரிது அப்படின்னா மிகவும் முயன்றால் செய்து விடலாம், அது அந்த ஒரு அரிது இருக்கின்றது. அப்படிப்பட்ட அரிது அல்ல, இன்மை முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு அரிது. தனக்குவமை இல்லாத அந்த பரம்பருடைய திருவழியை சார்ந்தவர்களை தவிர ஏனையோருக்கு மனக்கவலை தீராது, தீர வழி இல்லை என்பதுதான் அங்க உள்ள திட்டவட்டமான ஒரு கருத்து. ஆகவே அதை அங்க தெளிவாக சொல்கின்றார். ஆக அப்போ அவனுடைய திருவழியை சார்வதுதான் நமக்கு வந்து மனக்கவலை, மனக்கவலை தீர்ந்தா தானே நிம்மதி, அது தெளிவாக சொல்கின்றார். அப்போ இந்த அவனை சாராமல் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நான் நிம்மதியை தேட முடியாதா, அவனுடைய திருவழியெல்லாம் சிந்திக்காமல் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்மால் நிம்மதியை தேட முடியாதா என்றால் தேட முடியாது என்பதை உவமை மூலமாக வைத்து நமக்கு தெளிவாக விளக்குகின்றார். அது பத்தாவது குரல்ல விளக்குகின்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார். அப்ப வள்ளுவர் வந்து இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்கின்றார் சொன்னால், இந்த உலக வாழ்க்கை ஒரு பெருங்கடல். வார்த்தை வார்த்தையா சிந்திக்கணும். திருக்குறளை வந்து நாம வந்து ஒப்பிச்சிருப்போம். நிறைய குழந்தைகள் மடமடன ஒப்பிச்சு ஈற்றடி கேட்டாலும் முதல் சீர் கேட்டாலும் சொல்லுதாங்க, அது ஒரு படிப்பு, அது ஆரம்பத்தில் தேவைதான். அப்புறம் அதனுடைய ஒவ்வொரு சொல்லையும் என்ன நோக்கிலே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் பார்க்கின்ற பார்வை இருக்கின்றதே, அதுதான் இந்த மாதிரி வகுப்புகளுக்கு தேவையானது. பிறவியை பெருங்கடல் என்று கூறுகின்றார். இந்த நம்முடைய பிறவி வாழ்க்கையை, பிறவி எடுத்து வாழ்கின்றோமே, பிறந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பெருங்கடல் என்று கூறுகின்றார். அப்ப இதன் மூலம் இது எப்படிப்பட்ட நோக்கு? கடல் என்பது எதற்குரியது? கடல் என்பது கடத்தற்குரியது, தங்கி இருப்பதற்கு உரியதன்று என்பது வள்ளுவர் அதன் மூலம் சொல்லிட்ட கருத்து. பிறவியே ஒரு நிலம்னு சொல்லிட்டா பரவாயில்ல, கடல்னு சொல்லியிருக்கின்றார். அப்ப இது கடந்து செல்ல வேண்டியது. அப்ப இந்த பிறவியிலே வாழ்கின்றவர் எல்லாரும் கடலிலே மாட்டிக்கொண்டு இருப்பவர்கள். என்ன மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு ஆணவ மலத்தை பற்றி சொல்லியிருக்கின்ற, ஆணவ மலம் என்ன உணர்வை ஏற்படுத்துகின்றது என்று இப்ப தான் அருமையா சொன்னார். விபரீத உணர்வை ஏற்படுத்துகின்றது. இன்பத்தை துன்பம் போலவும், துன்பத்தை இன்பம் போலவும், ஆபத்தான சூழலை பாதுகாப்பான சூழல் போலவும், அது விபரீத உணர்ச்சி தானே அது. அப்போ எல்லாம் உணர்ந்த அருளாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், இந்த பிறவியை கடல் கூட சொல்லல, பெருங்கடல் சொல்றாங்க. அப்ப கடத்திற்கு அரியதுங்கிறது அங்க பெறப்படுது, பெருங்கடல் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பிறவியில் இருப்பவர்கள் எல்லாம் பெருங்கடலுக்குள்ளே சிக்கி இருப்பவர்கள், இதை கடக்க வேண்டியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப பாதுகாப்பானது, இது ஒன்றும் கடல் இல்லை, பிறவி வந்து ரொம்ப நிலையானது அப்படின்னு சொல்லி நினைத்தால் அது அந்த ஆணவ மலம் கொடுக்கின்ற விபரீத உணர்வு தான். ஆகவே இந்த பிறவியாகிய பெருங்கடலை யார் கடந்தவர்கள் யார் அப்படின்னா, கடந்த அருளாளர்களும் இருக்கின்றார்களே அவர்கள்லாம் யார் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை பற்றியவர். இது நாம பள்ளிக்கூடத்து பாடத்திலிருந்தே படிச்சுட்டு வர அந்த குறளை, ஏகதேச உருவகாணி என்று பிறவியை பெருங்கடலாக உருவகித்தார். இறைவன் அடின்னு சொல்லியிருக்கார், அதை எதுன்னு அங்க ஓமையை சொல்லல. அது என்னவென்றால் புனை. ஒரு கடலை கடப்பதற்கு புனை எப்படி அவசியமோ, ஒரு புனையை பற்றி கொண்டால் அந்த புனையானது ஒருவனை வந்து மூழ்கி விடாமல், இப்ப அண்மையில் ஏற்பட்ட சுனாமியெல்லாம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டவர்கள் பிழைத்தார்கள், பற்றுவதற்கு ஒன்றும் இல்லாதவர்கள் தான் வந்து மாட்டிக்கொண்டார். அந்த மாதிரி இந்த பிறவி கடலிலே மூழ்காமல் இருக பற்றுவதற்கு ஒரு புனையாக இருப்பது இறைவனுடைய திருவடி என்று வள்ளுவர் பெருந்தகை கூறிவிட்டார். அந்த இறைவனாகிய இறைவன் திருவடியை சேர்ந்தவர்கள், அதை பற்றி கொண்டவர்கள் பிறவி கடலை நீந்தினார்கள். அதை பற்றாதவர்கள் நீந்தாமல் மூழ்கிவிட்டார்கள், அதிலே மேலும் மேலும் அழுந்துகின்றார்கள். ஆகவே ஏனையோரும் அதை பற்ற வேண்டும், பற்றாதவர்களும் அதை பற்ற வேண்டும் என்ற ஒரு கருணையோடு தான் அந்த குறளை அவர்கள் அருள் செய்திருக்கின்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதன் மூலம் நாம வந்து நமக்கு இறைவன் இப்போது நாம் பிறவி வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம், இறைவன் திருவடியை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். பற்றிக் கொண்டால் இந்த பெருங்கடலை நீந்தி கரை சேர்ந்து விடலாம். கடல்னா எப்படிப்பட்டது? அது மூழ்கடிப்பது, பல்வேறு அலைகள் வந்து அங்கே இங்கே தூக்கி போடும் இல்லையா, சுறா மீன்கள் போன்ற ஆபத்தான சூழல்கள்லாம் இருக்கும். இதுல இருந்து கடந்து கரையை நீந்தி விட்டா கரையில வந்து நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இந்த கருத்தில் தான் பிறவியை வந்து எப்போ எந்த வினைப்பலன் வந்து தாக்கும்னு சொல்ல முடியாது, எந்த பிறவியிலிருந்து எந்த பிறவிக்கு அந்த வினைகள் நம்மை கொண்டு செல்லும் என்பதும் நமக்கு சொல்ல முடியாது. ஆகையினாலே அந்த முறையிலே எந்த அலை அடித்து எங்க இருந்து எங்க போடும் சொல்ல முடியாதுங்க மாதிரி கடல் இருக்கிறது, அது மாதிரி எந்த வினை எப்படிப்பட்ட பிறவியிலே தள்ளும் என்று சொல்ல முடியாதபடி ஒரு சூழலிலே இந்த பிறவி இருக்கின்றது. இப்படி பல்வேறு நோக்கங்களில் பார்த்தால் இந்த பிறவி பெருங்கடல் என்பது மிக பொருத்தமான ஒன்றுதான். ஆகையினாலே இந்த கடலை கடந்து கரைக்கு சென்றார், பிறவியை கடந்து இறைவனை சார்ந்து விட்டால் அது கடலை கடந்து கரையிலே நிம்மதியாக இருப்பதை போன்றது. அப்ப அங்க கடலை கடப்பதற்கு புனை வேண்டும், இங்கு அந்த பிறவியை கடப்பதற்கு இறைவன் திருவடி வேண்டும். இப்ப இறைவனுடைய திருவடியை சார்வோம், வள்ளுவர் சொன்ன மாதிரி பிறவி கடலை கடப்போம், இறைவன் திருவடியை சார்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை படித்து தெரிந்து கொள்வோம். சாத்திரங்களுக்கு போனா அவை என்ன சொல்கின்றன, இறைவனுடைய திருவடி இருக்கின்றதே அது மன வாக்குகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கின்றன. மன வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது, மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் என்று சிவஞான சித்தியார் என்ற சாத்திரம் கூறுகின்றது. இப்படி மன வாக்குகள் தேவர்கள் இவர்களெல்லாம் கூட அறிய முடியாத அளவுக்கு உயர்ந்து விளங்குவது இறைவனுடைய திருவடின்னு சொல்கின்றது. ஆனால் உயிர்களாகிய நம்முடைய நிலைமை என்ன? மன வாக்குகளை சார்ந்துதான் எதையுமே அறிய முடியும், பற்ற முடியும். மனத்தை விட்டு விட்டோ வாக்கை விட்டு விட்டோ நம்மால் எதையும் அறிய முடியாது. பேச்சு பேச்சு நமக்கு என்றைக்கும் பயனுள்ள ஊடகம். பேச்சு மூலமாகத்தான் நமக்கு அறிவே வளர்கின்றது. ஒருவர் ஒருவர் பேசுவதன் மூலமும் எழுத்துக்களை கூட நீங்க வாக்குகளை சேர்த்துக்கலாம். எழுத்துக்கள் மூலமும் பேச்சுக்கள் மூலமும் தான் நாம வந்து விஷய ஞானத்தை பெருக்கி வருகின்றோம். ஆக இந்த வாக்குகளுக்கு அப்பாற்பட்டு நாம் ஒன்றை அறிவது எப்படி? அதுபோல மனதின் மூலம் சிந்தித்து தான் நாம வந்து எதையும் செய்ய முடியும். மனதிற்கும் மனது சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை அறிவது எப்படி? உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படான், கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன், சொற்பதங்கடந்த சொல்லோன் என்றெல்லாம் வந்து இந்த இறைவனுடைய திருவடியை மன வாக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சாத்திரங்கள் கூறுகின்றன. ஆனா அந்த திருவடியை பற்றினால்தான் நாம் அந்த பிறவி கடலை கடக்க முடியும். ஆனால் நம்மளால மனவாக்குகள் மூலமாகத்தான் ஒன்றை பற்ற முடியும். அப்ப மனவாக்குகளை கடந்தல்லவா திருவடி இருக்கின்றது. அதுதான் சிறந்த சாதனம், சிறந்த புனை. அதை பற்றி கொண்டால் இந்த பிறவி கடலை கடந்து விடலாம் என்று வள்ளுவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் ஞான நூல்களை பார்க்கும் பொழுது அந்த திருவடி மனவாக்குகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கின்றது. நம்முடைய நிலைமை எப்படி உள்ளது? மனவாக்குகளுக்கு புலப்படுவது ஒன்றைத்தான் பற்ற முடியும் என்று நம்மளுடைய நிலைமை இருக்கின்றது. எனவே நாம் அந்த திருவடியை பற்றுக்கோடாக பற்றுவது எப்படி என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், அப்பொழுதுதான் இறைவனுடைய பரங்கருணை நமக்கு புலப்படுகின்றது. நம்முடைய அருள் இந்த உயிர்களுடைய மனவாக்குகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது என்பது இறைவனுக்கு தெரியாதா? நன்கு தெரியும். மனவாக்குகளை மூலமாக பற்றினால் அன்றி இந்த உயிர்களால் எதையும் பற்ற முடியாது என்பதை இறைவனுக்கு நன்கு தெரியும். ஆகவே மனவாக்குகளுக்கு அப்பாற்பட்ட தன்னுடைய அருளை, மனவாக்குகளால் சாரக்கூடிய ஒரு நிலைமைக்கு தன்னுடைய அருளை வந்து அவன் வேறொரு வடிவத்திலே ஆக்கிவிட்டான். உயிர்களுடைய மனவாக்குகளுக்கு எட்டுகின்ற வகையிலே தன்னுடைய அருளை அவன் வந்து வேறொரு வடிவத்தில் ஆக்கிவிட்டான். ஆக மனவாக்குகளுக்கு அப்பாற்பட்ட அருள் மனவாக்குகளால் பற்றக்கூடிய அளவிலே வேறு வடிவம் கொண்டு வந்ததே, அந்த வேறு வடிவம் என்ன என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், அதுக்கு மணிவாசக பெருமான் விடையளிக்கின்றார். இந்த கடலை வந்து பிறவியாகிய பெருங்கடலை, இந்த கடலை வந்து பவ்வம் என்றும் சொல்வார்கள். பவ்வம்னாலும் கடல்னாலும் ஒன்றுதான். ஆகவே கடல் என்ற பொருளிலே பவ்வம் என்று குறிப்பிட்டார். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால், துன்பமாகிய பெரிய அலைகளால் எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கனியனேர் துவர்வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனியன்னே உயுமாறு என்றென்று எண்ணி அஞ்சலுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை. திருவடிதான் புனை என்று வள்ளுவர் பிறந்தவை சொன்னார். மாணிக்கா சுவாமிகள் அஞ்செழுத்தாகிய புனை என்று கூறினார்கள். அப்ப திருவடிதான் புனைங்கிறத நம்ம மறுக்க முடியுமா? இங்கு அஞ்சலத்தை புனை என்று சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னார் அந்த திருவடிதான் நாம் பற்றுவதற்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி அஞ்செழுத்து என்ற ஒரு வடிவத்தில் வந்திருக்கின்றது. ஆகவே அஞ்செழுத்து வேறு, இறைவனுடைய திருவடி வேறு அல்ல. அதை ஏற்கனவே நம்முடைய திருவாசத்தை தொடங்கும் போது நமச்சிவாய வாழ்க, நாதன் ராழ்வாழ்க என்று சொல்லி அந்த ஒருமையை காட்டினார்கள். ஆகவே அங்கே பிறவி பெருங்கடலுக்கு புனையாக இருக்கக்கூடிய திருவடியை இங்கே அஞ்செழுத்துதான், அஞ்செழுத்து மயமாக அந்த திருவடி இருக்கின்றது. ஆகவே நம்முடைய மனவாக்குகளால் பற்ற முடியாது நினைக்க வேண்டாம். இதை நம்ம வாக்கால் உச்சரிக்க முடியும். இந்த அஞ்செழுத்து மந்திரத்தை நம்முடைய மனதால் சிந்திக்கவும் முடியும். ஆகையினாலே அந்த அஞ்செழுத்து மந்திர வடிவிலே நமக்கு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு சாதனம் வாய்த்துள்ளது. அந்த திருவடியே அஞ்செழுத்தாக வந்து நமக்கு சாதனமாக கிட்டி உள்ளது என்பதை நாம் உணரலாம். ஆக இப்படி திருவடியே அஞ்செழுத்தாக வந்திருக்கின்றது, இந்த பிறவிக்கடலிலிருந்து நம்மை உய்யக்கொள்வதற்காக வந்திருக்கின்றது என்று நாம் கருதுகின்ற வேளையிலே இந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையினை நாம் உள்ளபடி உணர வேண்டும். அதனுடைய பொருட்சிறப்பினை, அதுதான் திருவடி. திருவடி இறைவனுடைய திருவடி, திருவருள்னு சொன்னாலும் அதுதான் இறைவனுடைய திருவருள். அதாவது மேலான அருள், மேலான கருணை. அந்த மேலான கருணை இருக்கின்றதே அதைத்தான் திருவடின்னு சொல்றோம். ஏன்னா அருளுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். எல்லாம் அவன் அருளால் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு அடக்கம் வேண்டும். அதனால அந்த திருவருளை திருவடின்னு சொல்லி வர்ணிக்கிறோம். ஆகவே திருவடின்னு சொன்னா அது திருவருள் தான், அதுதான் அஞ்செழுத்தாகவும் வந்திருக்கின்றது. அப்போ அந்த அஞ்செழுத்து தான் திருவருள், திருவருளையே தனக்கு பொருளாக உடையது அஞ்செழுத்து அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அஞ்செழுத்தினுடைய பொருள் திருவருள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அஞ்செழுத்தினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக அரிது. ஏன்னா அஞ்சே எழுத்துக்களில் என்னெல்லாம் அடங்கியிருக்கின்றன என்பதை நாம் உணர்வது நம்மால் இயலக்கூடிய காரியம் அன்று. ஏதோ பெரியவர்கள் சொல்கின்றார்கள் இந்த அஞ்சலத்து தான் திருவருள், இதை நாம் பற்றிக் கொண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வேணா ஒரு பெரியவர்கள் மீது வைத்துள்ள மரியாதை காரணமாக அதை பற்றலாமே ஒழிய, நமக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டால் அங்கே தெளிவு கிடைப்பது என்பது இயலாது. அதனால அஞ்செழுத்து திருவருளையே தனக்கு பொருளாக உடையது அப்படிங்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அஞ்செழுத்தை வந்து நாம சுருக்கமா அந்த அஞ்செழுத்துன்னு வச்சுட்டு பார்க்காமல் அதனுடைய விரிவாக அதை வந்து விரித்து பார்க்க வேண்டும். அதனுடைய பொருளை, அஞ்செழுத்தின் விரிவுகளை நாம் பார்க்க வேண்டும். இப்ப அஞ்செழுத்து எவ்வாறு நமக்காக வேண்டி இந்த திருவருள் வந்து அஞ்செழுத்தாக வெளிப்பட்டதோடு மட்டுமன்றி அஞ்செழுத்து சுருக்கமாக இருக்கின்றது, அதனுடைய விரிவாகவும் வெளிப்படுகின்றது. திருவருள் எப்படியெல்லாம் நமக்காக வேண்டி திருவருள் இறங்கி வருகின்றது, திருவருள் எப்படியெல்லாம் நமக்காக வேண்டி இறங்கி வருகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனவாக்குகளுக்கு எட்டாத நிலையிலிருந்து எட்டக்கூடிய அஞ்செழுத்தாக வந்தது. அத்தோடு மட்டுமன்றி தன்னையே சார்ந்த அருளாகிய தன்னையே சார்ந்துள்ள அந்த அருளாளர்கள் மூலமாக பல்வேறு ஞான சாத்திரங்களை அந்த திருவருள் வெளிப்படுத்தி, அஞ்சலத்தினுடைய விரிவாக அந்த சாத்திரங்கள் இருக்கும் வண்ணம் பல ஞான சாத்திரங்களை திருவருள் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அஞ்சலத்துதான் உறுதியான பற்றுக்கோடு என்ற தெளிவு நமக்கு வரணும்னா இந்த சாத்திரங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆக இந்த சாத்திரங்கள் எல்லாம் அஞ்சலத்தின் பொருளாய விரிந்த பொருளாக இருப்பனதான், வேற ஒன்றும் அல்ல. இது உண்மை விளக்கத்திலே ஐயா அவர்கள் சொல்வார், அஞ்சலத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்சலத்தே ஆதி புராணம் அனைத்தும். ஆக புராணங்கள், திருமுறைகள், சாத்திரங்கள் இவை அனைத்தும் அஞ்சலத்தினுடைய விரிவுதான் என்று உண்மை விளக்கம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. அது மட்டுமா, திருவருள் பயனும் சொல்கின்றது. அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் வேதங்களும் சரி, சிவாகமங்களும் சரி, ஏனைய ஞான நூல்களும் சரி, எல்லா ஞான நூல்களும் ஆராய புகுந்தால் அஞ்சலத்தினுடைய பொருளை விரித்து உரைப்பனதான். ஆகையினாலே பிறவி பெருங்கடல் என்று நாம் உணர வேண்டும். அதை கடப்பதற்குரிய பற்றுக்கோடாக இருப்பது திருவடி என்பதை உணர வேண்டும். அந்த திருவடியினுடைய எளிய வடிவம்தான் அஞ்சலத்து என்பதை உணர வேண்டும். அந்த அஞ்செழுத்து தான் இந்த சாத்திரங்களாக விரிந்திருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ இந்த பிறவிக்கடலை கடப்பதற்கு உரிய புனையை இங்கே நம்மை இருக்க வைத்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். சாதாரண வேலை இல்லைங்க நடப்பது. ஏதோ வந்தோம், எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு நாட்டில், அது மாதிரி சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு, அதை படித்து விட்டு போனோம் என்பது அல்ல. இந்த பிறவியை கடப்பதற்குரிய புனை இருக்கின்றதே அந்த திருவடி, அது அஞ்செழுத்தாக விளங்குகின்றது. அந்த அஞ்செழுத்து தான் சிவஞான போதம், உண்மை விளக்கம், திருவருட்பயன் முதலிய பல சாத்திரங்களாக விளங்குகின்றது. எனவே இதன் மூலம் அஞ்சலத்தின் பெருமையை உணர்ந்து அந்த சிவபெருமானே கதி என்று வாழக்கூடிய ஒரு உணர்ச்சியை பெற்று இந்த பிறவிக்கடலை கடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெருநோக்கத்தோடு தான். அதற்கு ஏற்கனவே வந்து செய்கின்றார்கள், வார வாரம் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிவ சிந்தனை இடையராது நடக்கக்கூடிய ஒரு சீரிய தலமாக அகத்திய முனிவரின் வரத்தால் அவதரித்த மாதவ சிவஞானவிகளுடைய அந்த அவதார சிறப்பு வாய்ந்த தல சிறப்பு இந்த தலத்திற்கு என்றும் உரியது. ஆகையினாலே சிவனரி சிந்தனைகள் இடையராது நடந்து வருகின்றன. ஆனாலும் அது இந்த சுற்றுப்புறத்தோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது, பலரும் இதனுடைய பயனை பெற்று உய்ய வேண்டும். இந்த பிறவி கடலை எல்லாரும் கடக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பெருநோக்கிலே பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இந்த பிறவிக்கடலை கடப்பதற்குரிய இந்த நெறியினை நமக்கு புலப்படுத்தக்கூடிய ஒரு பெருநோக்கிலே இந்த ஒரு பெரியதொரு சிவபுண்ணிய செயலை செய்து வருகின்றார்கள். ஆகவே இதன் மூலம் நான் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு, இதை விட நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கை கடப்பதற்குரியது என்பதை நாம் மற்ற இடங்கள்லாம் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிதான் கேட்டிருக்கிறோம் இல்லையா, வாழ்க்கைக்கே தான், இதை கடக்குவதற்கு ஏற்ற வகையிலே வாழ வேண்டும். ஏனென்றால் இது நிலையற்றது, இது நிலையானது, மரணம் என்பது கிடையாது, இங்கே இருக்கலாம்னா இது சாஸ்வதம், இதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுறலாம். ஞான நூல்கள் ஒன்றும் தேவையில்லை, உலகிலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அறிஞ்சு போய்கிட்டு இருக்கலாம். நம்மை சுற்றி நாம் மனிதர்களை மட்டும் பார்க்கவில்லை, பல்வேறு பிறவிகளை பார்க்கின்றோம் இல்லையா. ஏழு வகை பிறவிகள் உங்களுக்கு தெரியும், அது தேவர்களை மட்டும்தான் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, மற்ற எல்லா வகையான பிறவிகளையும் நம்ம பார்க்கின்றோம். அப்போ நாம வந்து சிந்திக்க வேண்டும், சித்தாந்த உணர்ச்சியோடு சிந்தித்தோம் என்றா இந்த பிறவிகள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணம் என்ன, இந்த பிறவியில் இருப்பவை அவை உயிர்கள் தான், அவையெல்லாம் என்ன சிவபெருமானுடைய அருளுக்கு ஏற்ற உயிர்கள் அல்ல அல்லவா, நாமெல்லாம் மனிதர்களா பிறந்திருக்கோம், நாம தான் சிவபெருமானுடைய அருளுக்கு மிகவும் உரியவர்களா, நாமெல்லாம் சிவபெருமானுக்கு உறவினர்களா, இல்ல அவர்கள்லாம் சிவபெருமானுக்கு உறவினர்கள் அல்லாத யாரோ அண்டை அயலாரா, மற்ற பிறவியில் இருக்கின்ற பூச்சிகள் புழுக்கள் மற்ற விலங்குகள் சந்துகள்லாம், அப்ப அந்த உயிர்கள் ஏன் அந்த பிறவி எடுக்கின்றன? அப்ப எல்லாவற்றுக்கும் காரணம் வினை, வினை என்று இருந்ததென்றால் அந்த வினைக்கேற்ற பிறவி வந்துவிடும் இல்லையா. இப்படிப்பட்டதொரு விழிப்புணர்ச்சி, சுற்றுச்சூழலை விழிப்புடன் பார் என்று உலகியல் பாடங்களும் போதிக்கின்றன, சித்தாந்தமும் போதிக்கின்றது. சுற்றுச்சூழலை விழிப்புடன் நோக்குவதன் மூலம் வினைகள் குறித்த அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அச்சம் வந்து நம்மளை கோழைத்தனமாக ஒடுக்குவது அல்ல, ஏன்னா வள்ளுவர் அதிகாரமே ஒதுக்கி இருக்கின்றார் தீவினை அச்சம். என்ன நம்மளை அஞ்ச சொல்கின்றாரே வள்ளுவர் அப்படின்னு நினைச்சவனே சொல்லியிருக்காரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் இருப்பது பேதமை அப்படிங்கிறார். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அதுதான் அறிவு, அறிவுடையவர்களுடைய தொழில். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஞானிகளாக ஞானின்னா யாரு, அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுதான், தேவையில்லாததுக்குதான் அஞ்சுதான் வந்து கோழைத்தனம். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும், வினைக்கு அஞ்ச வேண்டும், இப்படிப்பட்ட வினை செய்தால் இப்படிப்பட்ட பிறவி கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஞ்ச வேண்டும். அதுதான் சுற்றுச்சூழல் குறித்த தெளிவு, சித்தாந்தம் போதிக்கின்ற தெளிவு அதுதான். ஆக அஞ்சுவது என்பது அத்தகைய வினைகளை தவிர்த்து விடுதல் அவ்வளவுதான். ஆக இப்பொழுது வந்து இந்த உலக வாழ்க்கை குறித்து பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்தவரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் தருகின்றார்கள். அதில் சித்தாந்தம் இந்த உலக வாழ்க்கை குறித்து எப்படிப்பட்ட விளக்கம் தருகின்றது, ஏற்கனவே சுருக்கமா பார்த்தோம். இந்த உலக வாழ்க்கை கடப்பதற்குரியது திருக்குறள் மூலமா பார்த்தோம். தங்கி இருப்பதற்குரியது என்று, தங்கி இருப்பதற்குரியது நாம நினைச்சாலும் நிலையா தங்கி இருக்க முடியாது. அது நமக்கு தெளிவு. ஆகவே இந்த உலக வாழ்க்கை கடந்து செல்வதற்குரியது. நிலையாமையோடு ஒரு கூடிய இடத்துல நாம வந்து இருக்கணும்னு விரும்ப மாட்டோம். எந்த பிறவி எடுத்தாலும் அது நில்லாத பிறவிதான். மாறி 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 இந்த நில்லாத பிறவிகளுக்குள்ள சுற்றி 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 வரணும். அதனால இரண்டாம் சூத்திரத்துல தெளிவாவே பார்த்திருப்பீங்க, ஆணையின் போக்கு வரவு புரிய. போக்கு வரவு, போக்கு, ஒரு போக்கு முடிஞ்சா வரவு, ஒரு வரவு முடிஞ்சா போக்கு, அப்படியே சுழற்றி அடிக்கின்ற ஒரு நிலையாமை. அப்ப நிலையாமையோடு கூடிய ஒரு இடம் இருக்கின்றது என்றால் அது கடந்து செல்ல வேண்டிய இடம் தான். நல்ல வலிமை மிகுந்த வீடு இருக்கின்றதுன்னா அதுல இருப்போம், குடித்தனம்னு நினைப்போம். ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடு எந்த நேரம் விழுந்து சொல்ல முடியாது அப்படின்னா அதை விட்டு வெளியேற வேண்டும் தான் நினைப்போம். ஆனா வெளியேறே அதை விட சிறந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். அதனால நிலையாமையோடு கூடியது இந்த உலக வாழ்க்கைங்கிறனால இது கடப்பதற்கு உரியது என்பதை பிறவி பெருங்கடல் குரலை அடிப்படையாக வைத்து நம்ம பார்த்தோம். அதனாலதான் சைவ நூல்கள் வந்து உலகத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க, அத்துவான்னு சொல்றாங்க. அத்துவா என்றால் வழி, நெறி என்று பொருள்படும். அத்துவா என்ற வடமொழி சொல், அதுல தமிழ்ல வந்து வழி நெறின்னு பொருள்படும். கடந்து செல்வதற்குரியது. இதிலேயே சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த உலகம் குறித்த நோக்கு அந்த ஒரு சொல்லையே முடிஞ்சு போயிருது. அது உலக வாழ்க்கை குறித்த பல்வேறு கருத்துக்களிலே இரண்டு கருத்துக்களை இங்க எடுத்துக்கொள்வோம். நாம வந்து இரண்டு துருவங்களாக விளங்கக்கூடிய கருத்துக்கள். ஒரு கருத்து என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை வந்து இது நமக்கு ஒவ்வாத வாழ்க்கை, இதை தவிர்த்து விட வேண்டும், இது நம்மை அஞ்ஞானத்திலேயே கொண்டு செல்லும் என்பது ஒரு சாரார் கருத்து. உலக வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க அஞ்ஞானமானது, இது வந்து முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டியது என்பது ஒரு சாரார் கருத்து. இன்னொரு கருத்து இதற்கு நேர்மாறாக விளங்குகின்றது. என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை தான் முடிவான வாழ்க்கை. இதிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் ஐம்புலன்கள் மாறி மாறி அனுபவிக்கிறோம். இந்த ஐம்புல இன்பங்கள் தான் மெய்யான இன்பங்கள், இந்த வாழ்க்கைக்கு மேலாக எதுவும் கிடையாது என்பது இன்னொரு சாரார் கொள்கை. ரெண்டு துருவங்களாக விளங்குகின்றன ரெண்டு கொள்கைகள். உலக வாழ்க்கையே ஒவ்வாதது, தவிர்க்கப்பட வேண்டியது ஒரு கொள்கை. உலக வாழ்க்கை தான் முடிவான இன்பம், ஐம்புல இன்பங்கள் தான் இன்பம், இதை நல்ல முறையிலே வாழ வேண்டும் அவ்வளவுதான் என்பது இன்னொரு சாரார் கொள்கை. சைவ சித்தாந்தம் நோக்கில் உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த இரண்டு கொள்கைகளுமே சைவ சித்தாந்தம் கூறாது. இந்த இரண்டுக்குமே வேறான கருத்தினை கூறுவது சைவ சித்தாந்தம். உலக வாழ்க்கை ஒவ்வாத சொல்லியாச்சு. இந்த வழிங்கிற சூழலையே ரெண்டுக்குமே மறுப்பு இருக்கு. வழின்னு சொன்னா வழினா அது தங்கி இருந்து அங்கேயே இருக்க வேண்டிய இடமா? அது வழி என்பது தவிர்க்கக்கூடியதும் அன்று, தங்கி இருக்கக்கூடியதும் அன்று. வழி என்பது கடந்து செல்வதற்கு உரியது. அதுதான் உலக வாழ்க்கையை பற்றிய சித்தாந்த நோக்கு. சித்தாந்த நோக்கில் உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், தக்க முறையில் கடந்து செல்வதற்கு உரியது. தகுந்த முறையிலே கடந்து செல்வதற்குரியது இந்த உலக வாழ்க்கை, தவிர்ப்பதற்குரியது அன்று. ஏனென்றால் நீங்கள் முதல் சூத்திரத்திலேயே படித்திருக்கின்றீர்கள். சித்தாந்தம் பயந்து வருவதற்கு இதெல்லாம் சொல்வது எளிது. முதல் சூத்திரத்திலேயே நீங்கள் படித்திருக்கின்றீர்கள், இந்த உலகமானது இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? அவன் வந்து குறைவில்லா நிறைவு, அவனுக்கு எதுவும் படைத்து எதையும் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இறைவன் உலகத்தை யார் பொருட்டு படைத்தான் இதெல்லாம் சொல்லியிருப்பார்கள். உயிர்களாகி நம்ப பொருட்டு தான் படைத்தான். அப்ப நமக்கு முற்றிலும் ஒவ்வாத ஒன்றை, நமக்கு தேவையில்லாத ஒன்றை நம்ப பொருட்டு அவன் ஏன் படைத்துக் கொடுப்பான்? நிச்சயமா மாட்டான் இல்லையா? ஆகவே இந்த உலக வாழ்க்கை ஒவ்வாதது என்ற கருத்து சித்தாந்தத்திற்கு சிறிதும் ஏற்புடையது என்று. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒவ்வாததுன்னு சொல்றவங்க அவங்களுடைய கருத்து என்னன்னா, உலக வாழ்க்கை நம்ம அஞ்ஞானத்திலேயே செலுத்துவோம், ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நாம வந்து அனுபவிக்க கூடாது, அதை அனுபவிப்பதற்குரிய இந்த உடலை வருத்த வேண்டும், இந்த உடலை வருத்துவதுதான் முத்திக்குரிய தவ வாழ்க்கை ஆகும் என்று சொல்லி உடலை வருத்துகின்ற செயல்களிலே ஈடுபடுவார். தலைமயிர் பறித்தல், சுடுபாறையில் கிடத்தல் போன்ற செயல்களை செய்வதன் மூலம் இந்த ஒவ்வாத உலக வாழ்க்கையிலிருந்து நாம் மீண்டு விடலாம் என்பது அவர்கள் கருத்து, முதல் சாரார் கருத்து. ரெண்டாவது சாரார் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக வாழ்க்கை தான் இன்பம், இதுல உள்ள ஐம்புல இன்பங்கள் தான் இன்பம், அந்த ஐம்புல இன்பங்களும் மொத்தமா எங்க கிடைக்கோ அதை சார்வதுதான் முத்தி என்று சொல்வது இரண்டாவது கொள்கையினர். முதல் கொள்கையினர் சமணர்கள், இரண்டாவது துருவமாக விளங்குபவர்கள் உலகாயுதர்கள். சித்தாந்தம் காட்டுகின்ற நெறி வந்து இது ரெண்டிற்கும் வேறான. இந்த உலகம் வந்து ஒரு வழியாக இருப்பது, இந்த வழியை நாம் இதை வழி என்று அறிந்தால் அது நமக்கு சித்தாந்த பொருள் தான் அங்க வந்து உள்ளத்துல தோன்றும். ஏன்னா சித்தாந்தம் ஒன்றுதான் இந்த உலகை வழி என்று சொல்வது, வேற எந்த கொள்கையும் சொல்லல. உலகமே வெறும் மாய தோற்றம் தான், உண்மையில் இருப்பது அன்று என்று சொல்லக்கூடிய கருத்தும் உள்ளது, அது ஏகான்மவாதம். ஆகவே அந்த நோக்கும் உலகை வழியாக கொள்கின்ற நோக்கு அல்ல. உலகை வந்து முத்தி அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு உரிய வழி இந்த உலகம் என்று தெளிவான கருத்தை கூறுவது சைவ சித்தாந்தம் தான். வேற எந்த சமயத்திலையும் நாம் அந்த தெளிவான கருத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆகவே இந்த உலகை அப்போ நம்ம உலகை தக்க முறையிலே பயன்படுத்தி வாழ்ந்த நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளோடு நமக்கு இருக்கின்றது. இதுவரை யாருமே இந்த உலக வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து முத்தி அடைந்தவர்கள் இல்லை அப்படின்னா நமக்கு சங்கடம் தான். நாம எப்படி இதை செய்வது, முதன் முதல்ல செய்வதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அருளாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் எண்ணி பார்ப்பதுதான் நமக்கு வந்து உகந்தது. ஆனா அவர்கள் வந்து நம்மால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் தான் செய்திருக்கலாம், நாயன்மார்கள் போன்றவர்கள் இல்லையா. அப்போ அந்த நாயன்மார்கள் செய்த அறிஞர்களை எல்லாம் நாம எப்படி செய்ய முடியும்? அவருடைய நிலை பெருநிலையாக இருக்கின்றது. பார்க்கும்பொழுது நமக்கே திகைப்பு தரக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படின்னா நமக்கு இன்னும் தெளிவுணர்ச்சி வரவில்லை. அப்ப நமக்கு இப்போ இருக்கிற தெளிவுணர்ச்சிக்கு நாம எந்த வகையில் நாயன்மாரை பின்பற்ற வேண்டும்? அதான் காஞ்சி புராணத்துல சுருக்கமா சொன்னார். ஒவ்வொரு நாயன்மார் ஒவ்வொரு அறிஞர்களை செய்திருக்கலாம், ஆனா எல்லா நாயன்மாரும் பொதுவாக ஒரு பண்பினை பின்பற்றி இருக்கின்றார்கள். அந்த பண்பினை நம்மால் முடிந்தவரை நாமும் பின்பற்றினால் அந்த அளவுக்கு நமக்கு ஏற்றம் உண்டு என்பதைத்தான் அந்த பாடலிலே காஞ்சி புராண ஆசிரியர் சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மார் என்று சொல்லியிருக்கின்றார். அஞ்செழுத்து ஏற்கனவே திருவருள் பார்த்தோம். அந்த திருவருள்மயமான அஞ்செழுத்து திருநீற்றிலும் இருக்கின்றது, ருத்ராட்சத்திலும் இருக்கின்றது. உயிர்கள் உய வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் வடித்த விழி நீர் என்று சொல்லி ருத்ராட்சத்தை வர்ணிப்பார்கள். அதுபோல திருநீர் இருக்கின்றதே அது அஞ்செழுத்து மந்திரமயமானது, மந்திரமாவது நீர் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த மூன்றையுமே புனையாக கொள்ள வேண்டும். திருநீரும் அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் என்று சொல்லி நம்முடைய காஞ்சி புராணத்திலே சிவஞான சுவாமி சொல்லியிருக்கின்றார். ஆகவே சித்தாந்த நோக்கில் இந்த உலக வாழ்க்கையை வாழ விரும்பவர்கள் இந்த பிறவியை கடல் என்றும் இதை கடப்பதற்குரிய புனை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையுமே என்று கொண்டு வாழ வேண்டும். இது முதல்ல அடிப்படையான சித்தாந்த வாழ்க்கை. மேலும் இந்த உலகை பற்றிய தெளி உணர்ச்சி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகை பற்றிய பிற கொள்கைகள் என்ன, நாம் என்ன சொல்கின்றோம், அப்பதான் நமக்கு தெளிவு வரும். அல்லது பிற கொள்கைகள் கேட்கும் போது இதுவும் சித்தாந்தம் சொல்வது தானா, இதுக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள தொலைவு என்னங்கிறது தெரியாம போயிரும், எல்லா கருத்துகளையும் தழுவ ஆரம்பிச்சிருவோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை தக்க முறையிலே பயன்படுத்தி இறைவனை சார்வதற்கு உரியது. ஆகவே இந்த உலக வாழ்க்கை மதித்து வாழ வேண்டியது. அதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார்கள், வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்ற அந்த ஒரு அடியிலேயே அவர்கள் சித்தாந்த வாழ்வியலை கூறிவிட்டார்கள். இந்த பிறவி இருக்கின்றதே இது நமக்கு திருவருளால் இறைவனுடைய கருணையினால் வாய்த்தது, நம்முடைய சாமர்த்தியத்தால் அல்ல. எனக்கு உடல் வேண்டும் அப்படின்னு கேட்க கூட முடியாத நிலைமையில தான் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த கேவலாவத்தில நாம இருந்தோம். அந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு கேட்ட அளவுக்கு தெளிவா இருந்ததுன்னா நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போலாம் இல்லையா. முதன் முதல்ல கேவலாவத்தைன்னு ஒரு நிலையில இருந்தோமே, ஆணவ மலம் முழுமையாக மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவை முழுமையாக மறைத்துள்ள நிலை, இப்ப கூட அதை திரும்ப சொன்னார்கள். அந்த நிலையில நாம வந்து எதையும் நம்ம கேட்க முடியுமா இறைவன்ட்ட, எனக்கு உடல் வேண்டும் உலக வாழ்க்கை வேண்டும்னு நம்ம கேட்காமலே அவனாக கொடுத்தது, கருணையோடு கொடுத்தது, அந்த கருணையினால் வாய்த்தது என்ற பொருளிலே வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுவின் என்று அப்பர் பெருமான் தம்முடைய தேவாரத்திலே சொல்கின்றார். அப்போ இதை கேட்கும்போது நமக்கு தெளிவா இருக்கின்றது. ஆனால் திருமுறை பாடல்கள் பலவற்றை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் தோன்றலாம். அப்பர் பெருமான் இப்படி சொல்கின்றார்கள், சுந்தரமூர் சுவாமியுடைய ஒரு பாடலை பார்த்தால் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறவியை மதித்து போற்றுங்கள் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாங்களே, வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னு சுந்தரமூர் சுவாமிகள் சொல்றாங்களே, அப்ப என்ன மாதிரி யாராவது திருமுறை ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி இறங்கி அப்பர் சுவாமியுடைய நோக்கிலிருந்து சுந்தரமூர் சுவாமிகள் வேறுபட்டு இருக்கின்றார் அப்படின்னு எளிதா எழுதிட்டு போயிடும். அப்படி அல்ல, இப்படி எல்லாம் அதாவது அடிப்படைகளை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தோன்றலாம் எல்லா நூல்களிலுமே. என்ன எதற்காக சுந்தரமூர் சுவாமி சொன்னார்கள் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் சொல்லிட்டார்களே அப்படின்னு சொன்னால், அப்பர் சுவாமிகளுக்கு அப்புறம் வந்தவர்கள் தானே சுந்தரமூர் சுவாமிகள். ஆகவே இந்த பிறவியை மதித்திடுமின், இந்த பிறவியை நல்ல முறையிலே மதியுங்கள் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னதை தவறாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் சொன்னார்கள். ஏன்னா எனக்கு வந்து வாய்த்தது நம்ம நமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின் உடனே மகிழ்ச்சியா இருக்கு. பிறவியை நல்லா அனுபவிச்சு வாழணும்னு அப்பர் பெருமானே சொல்லியிருக்காரு, உனக்கு பிறக்கரிய பிறவி கிட்டி உள்ளது, இதை வச்சு நல்லா அனுபவி, போகங்களை அனுபவி அப்படிங்கிற நோக்கோடு அப்பர் சுவாமியை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நான் அவசரமா அப்படி ஒரு பொருள் பண்ணிடுறேன். அப்படி அல்ல, அப்பர் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இந்த பிறவியை நல்ல முறையில மதிப்பதுனா எப்படி, அந்த அந்த அடிக்கு விரிவுரையாகவே திரு அங்கமாலை இருக்கின்றது. இந்த பிறவியை நல்ல முறையில் மதிக்கணும்னா எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அடிக்கு விரிவுரை மாதிரி திருவங்கமாலை இருக்கின்றது. அந்தந்த உறுப்புகளை பெற்றுள்ள ஒவ்வொரு உறுப்பையும் சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்துதல், அதுதான் வாய்த்த பிறவியை மதித்திடுதல் இல்லையா. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு விலை மதிப்பெரிய பொருளை கொடுத்தா கொடுக்காதேன்னு சொல்றாங்க, ஏன்னா அதை எப்படி மதித்து போட்டணும் அதுக்கு தெரியாது. எத்தனையோ விளையாட்டுப் பொருள்களை ஒண்ணா நினைச்சு உடைச்சிரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிறவியை வந்து ஒரு விளையாட்டுப் பொருளாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதை நல்ல முறையில் மதியுங்கள். எப்படின்னா திருவங்க மலையில சொல்றாங்க, தலையே நீ வணங்காய், கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேன்மீன்களோ என்று ஒவ்வொரு உறுப்பையும், கண்களை சிவபெருமானை ஆலயத்திலே தரிசிக்கும்படி சொல்கின்றார், செவிகளை அவனுடைய திருப்புகளை கேட்கும்படி அந்த புராணங்களிலே அவன் புரிந்தருடைய அந்த அருட்சிறப்புகளை எல்லாம் கேட்கும்படி செவிகளை சொல்கின்றார், வாயை அவனுடைய புகழை பாடும்படி பணிக்கின்றார், உள்ளத்தை அவனுடைய புகழை சிந்திக்கும்படி பணிக்கின்றார். இப்ப இதுதான் வந்து பிறவியை மதித்திடுவேன் என்று அவர்கள் சொன்னதுக்கு விளக்கம் திருவங்க மாலைதான். வேற மாதிரியா இதை புரிந்து கொள்ள கூடாது. இந்த பிறவியை மதிப்போம், இந்த பிறவி மூலம் கிடைக்கக்கூடிய ஐம்புல இன்பங்கள்லாம் மெய்யானவை என்று கருதி அவற்றை அனுபவித்தே காலத்தை போக்குவோம் அப்படின்னு ஒரு கருத்து வந்துடக்கூடாது இல்லையா. அதைதான் எச்சரிச்சாங்க. அப்படி ஒரு கருத்து வந்து விட்டால் இந்த வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். எனவே இந்த வாழ்வையே அனுபவிப்பதற்குரியதுன்னு நீ நினைக்க வேண்டாம். உன்னுடைய அனுபவத்திற்குரியது சிவம். அந்த சிவ அனுபவத்திற்கு ஒரு தடை உள்ளது, அது உங்களுக்கு தெரியும், ஆணவ தடை. அதை நீக்கிக் கொள்ள கொடுக்கப்பட்டதான் அந்த உலகம். உயிர்களுக்கு அனுபவம் என்ன? சிவம் தான் அனுபவம், உலகம் அல்ல. என்ன அந்த வழின்னு சொல்லியாச்சு. வழி என்பது கடப்பதற்குரியது. வழி வழியா கடந்து போற இடத்துக்கு போய் அங்கு அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்கணும். ஆகவே உலக வாழ்க்கையாக இந்த வழியை நல்ல முறையிலே கடந்து சென்று அனுபவத்திற்குரிய சிவத்தை உயிர்களாக நாம் அனுபவிக்கணும். அப்ப நியாயமான கேள்விகள் எல்லாத்தையும் வரவேற்போம். ஏன் உயிர்களாக நாம சிவம் தான் நமக்கு அனுபவ பொருளா? உலகத்தில் உள்ள ஐம்புல அனுபவங்கள் எத்தனை வகை வகையா வந்து கொண்டிருக்கின்றன. அது விஞ்ஞான வளர்ச்சியினாலே இந்த ஐம்புல அனுபவங்களை எப்படியெல்லாம் புதிய புதிய முறைகளிலே அனுபவிக்கலாம் என்று சொல்லி நாம் அனுபவித்து வருகின்றோம். இந்த வளர்ந்து வருகின்ற இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பிற்போக்கான முறையிலே இந்த உலகம் நமக்கு அனுபவத்துக்குரியது என்று சிவம் தான் அனுபவத்துக்குரியதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இப்படி பழைய கால கருத்துக்கள் எல்லாம். அதான் உலகாயுதர்கள் வந்து அவர்கள் நோக்கியவர்கள் இதை மறுக்கின்றார்கள். தாகத்தோடு வருபவன் வந்து அருகில கிட்டத்தில் இருக்கிற தண்ணி ஒன்று அருகில் இருப்பதை பார்த்தும் அதை அருந்தாமல் எங்கேயோ வந்து ஒரு பெரிய அமுதம் இருக்கின்றது அதை அருந்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊகத்துல போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி பாடுகின்றான். அந்தோ அப்படின்னு சொல்லி நமக்காண்டி அவன் இறங்கி பாடுகின்றான். என்ன இவன் தண்ணீர்னு காட்டுறதா இருந்தனா அது உண்மையில் தாகம் தனியாது, இது காணல் நீரே அவன் தண்ணீர்னு சொல்கின்றான், நாம மறுக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தை வந்து முறையாக கடந்து சென்று நமக்கு அனுபவ பொருளாக இருக்கின்ற சிவத்தை அனுபவிக்கணும். அப்ப நியாயமான ஒரு சந்தேகம், ஏன் உலக அனுபவங்களை ஏன் அனுபவிக்க கூடாது, இது ஏன் நமக்கு ஏற்ற அனுபவம் அல்ல அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து வளவளன்னு பெரிய அளவுல விரிவான விடை எல்லாம் இல்ல, ஒரே வரியில தான் எல்லாத்துக்கும் விடை. அதன் பொருளை நன்கு உணரணும்னா விளக்கமா சொல்றாங்க, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில விளை வச்சிருக்காங்க சித்தாந்தத்துல. உயிர்களுக்கு உலக அனுபவம் ஏற்றதா, சிவ அனுபவம் ஏற்றதா? சிவ அனுபவமே உயிர்களுக்கு உகந்தது, உலக அனுபவம் உயிர்களுக்கு உகந்தது அன்று. தெளிவா சொல்றாங்க ஏன் அது தடவருது, அதுக்கும் ஒரே வார்த்தையில தான் விட. ஏனென்றால் உயிர்கள் அறிவுடையவை, உலகம் சடப்பொருள், அறிவுடைய பொருள் சடப்பொருளை அனுபவிப்பதிலே என்ன சிறப்பு இருக்க முடியும்? அது அறிவுடைய பொருளுக்கு பொருளுடைய அந்த அறிவுள்ள பொருளுடைய தகுதிக்கு ஏற்றதா? அது தான் அறிவுள்ள பொருளா இருந்துட்டு சடப்பொருளை அனுபவித்து திரிதல் அறிவுடைய பொருளுக்கு தகுதியா? ஒரு மனிதன் தான் இருக்கின்றான் வச்சுக்கிடுவோம், அவன் வந்து அவனுக்குரிய உணவுகளை உண்ணாமல் அவன் இலை தலைகளையும் வைக்கோலையும் உண்டு கொண்டிருந்தான் என்றால் பார்ப்பவர்கள் என்ன கேட்பார்கள்? நீ யாரு? நீ மனிதன், உன் தகுதிக்கு உரியதையா நீ உண்ணுற அப்படின்னு தானே கேட்பார்கள். அதுபோல மனிதன் விலங்குன்னு அந்த பிறவி பேதத்தை வைத்து இந்த ஓமை சொன்னேன். அது மாதிரி அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருள்னு வரும்பொழுது அறிவுடைய பொருளாகிய உயிர்கள் தம்மினும் பேரறிவுடைய பேரின்ப மயமாக இருக்கின்ற அந்த சிவத்தை அனுபவிப்பதுதான் இந்த உயிர்களுடைய தகுதிக்கு உகந்தது. சடப்பொருளை அனுபவிப்பது தகுதிக்கு உகந்த செயல் அன்று, அது துன்பத்தையே தருவது என்று சொன்னார். அதுதான் சித்தாந்தத்துல தெளிவா சுருக்கமா கொடுக்கின்ற விடை. அதனாலதான் இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு உரியவே அல்ல. இந்த அனுபவம் தான் நமக்கு உரியவைனா நாம ஏன் உலகத்தை வழியா கருதணும், ஏன் இதை கடக்கணும்னு நினைக்கணும்? இந்த அனுபவம் தான் நமக்கு வேணும்னா இதை அனுபவிச்சுட்டு இப்படியே இருக்கலாமே, இதை அனுபவிப்பதற்கு நமக்கு சிவபக்தி எல்லாம் தேவையில்லை. இதற்குரிய படிப்பு படித்து அதற்குரிய தொழிலை செய்து எப்படி பொருளை நிறைய சம்பாதிப்பது அந்த கலை தெரிந்தால் போதும் உலக அனுபவத்தை அனுபவிப்பதற்கு. அதுக்கு நம்ம சிவபெருமானிடமே சரணாகதியா போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ இந்த போகங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு காமிய வழிபாடு செய்வதற்காக மட்டும் வேணா கடவுளை வச்சுக்கலாம், அதற்கு மேல வேண்டாம். ஏன் அந்த வழிபாடு இல்லாம தான் எத்தனையோ பேர் தான் போகங்கள் எல்லாம் பெறுகிறான அப்படின்னு கூட நாத்திக நதி கூட போவதற்கு வழி உண்டு. உலகத்தை தான் அனுபவ பொருள் நினைச்சா உங்களுக்கு இத்தனை விபரீதங்கள் தோன்றுவதற்கு வழி இருக்கின்றது. அதனாலதான் ஆன்மீகமே சில சமயம் நமக்கு குழப்பமா வருது. வழிபாடு எதுவும் செய்யாதவர்கள் இல்லாமல் அனுபவிக்கிறாங்க வைக்கிறாங்க. நம்ம இவ்வளவு வழிபாடு செஞ்சா நம்ம என்னத்தை கண்டோம், என்னத்தை கண்டோம், என்ன நோக்க சொல்றோம்? எத்தனையோ உலக அனுபவங்கள் வேணும்னு நினைக்கிறோம், அது கிடைக்காதனால என்னத்தை கண்டோம்னு சொல்றோம். இந்த நூல்களிலே தெளிவு வர வேண்டும் என்ற நோக்கத்தை வைத்துக் கொண்டு நாம் இந்த நெறியிலே சென்றால் தெளிவு நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறது வந்து அதிக வேகத்தில் கிடைக்கும் நமக்கு. அப்ப நாம என்னத்தை கண்டவங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே செய்யாது. ஆகையினாலே ஆனா சிவபெருமானுக்கு நல்லா தெரியும், உயிர்கள் தான் உணர்த்தின உடனே உணர்ந்து விடுவதே அல்ல, பக்குவம்னு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதுல ஒரு திருப்தி அடையல. இப்ப நாங்கெல்லாம் வந்து பக்குவம் வந்து விட்டதே அளவு விட சொன்னா அருமையான விட நல்லா அழகா சொன்னீங்க ஐயா அப்படின்ட்டுருவோம். ஐயா அவர்கள் அதாவது வார்த்தைகளால் திருப்தி அடைய மாட்டார். பக்குவமா அப்படின்னா என்னன்னு கேட்டார்கள். ஏன்னா சில சொற்களை வந்து எல்லாரும் பயன்படுத்துவோம், அவனுடைய பொருளை சிந்திக்காமே பயன்படுத்துவோம், பக்குவம் பக்குவம் சொல்லிட்டே இருப்போம். அப்படி சொல்வதிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. அது என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து நமக்கு அறிவித்தால் அது அவன் அறிவித்ததை அறியக்கூடிய ஒரு வளர்ச்சி நம்ம அறிவில் ஏற்படணும். அப்பதான் அவனை உணரக்கூடிய தகுதி, அப்பதான் அந்த அறிவுக்கு வரும். ஆகவே சிவபெருமானை உணரக்கூடிய தகுதி அறிவில் ஏற்படுது, அதுதான் பக்குவம். நான் அப்ப மணிவாச பெருமானுக்கு அந்த பக்குவம் இருந்ததுனால திருப்பரந்துரையிலே வந்து அவருக்கு அறிவித்தார், சிவமாகிய தன்னை அறிவித்தார், உயிராகிய அவரை அறிவித்தார், எல்லா ஞானங்களையும் உணர்த்தினார். அந்த பக்குவம் வராதனால நமக்கு அவர் குருவா எழுந்தொழி வந்து இன்னும் உணர்த்தல. ஆனா அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான், இந்த உலக வாழ்க்கையை நம்ம வந்து கொடுத்திருப்பது அந்த பக்குவம் நமக்கு வருவதற்காகத்தான். மணிவாச பெருமானுக்கு அந்த வந்த பக்குவம் ஒவ்வொரு உயிருக்கும் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் நமக்கு பிறவியை கொடுக்கின்றார். ஆனா அந்த நோக்கத்தை என்னை போன்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார் என்று நான் கருதிக்கொள்கின்றேன். கருதிக்கொண்டு அந்த போகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையிலே செல்கின்றேன். ஆனா அவருடைய நோக்கம் வேற அல்லவா, நீ ஏன் இப்படி போற, இப்படி போனா உனக்கு தெளிவு ஏற்படாது, இதையெல்லாம் நல்ல போகம் நினைச்சு போற, ஆனா அந்த போகத்துடைய நிலையாமை காட்டுறம் பார் அப்படின்னு சொல்லி டக்குனு வேற பிறவியில போட்டுருதார். அப்படி பிறவிகள்ல வந்து உழன்று வர வரத்தான் அந்த நிலையாமை உணர்ச்சி நூல்கள்ல பார்த்தோன்னே வந்துடாது. எல்லாம் நிலையற்றதுன்னு எல்லாருக்கும் வந்த பிறகுதான் தெரியுமா, எல்லாம் உலகவாழ்க்கை நிலையற்றது எல்லாருக்கும் எப்பவுமோ தெரிஞ்சதுதான். செய்தியாக தெரிந்து கொள்வதனாலே தெளிவு ஏற்படாது. அந்த மீள மீள கேட்டு அருளாருடைய வரலாறுகளெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அந்த அனுபவம் வர வரத்தான். அதுவும் கொல்லாமை வெக்காமை இன்னா செய்யாமை என்று பல அதிகாரங்கள் சொல்லிட்டு நிலையாமை வைக்கின்றார். அப்ப பரிமேலகர் சொல்றார், இந்த அறங்களையெல்லாம் கடைபிடித்து ஒருவன் வாழ்ந்தால்தான் நிலையாமைங்கிற உணர்ச்சி அவனுக்கு ஏற்படும் சொல்றார். நிலையாமைங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அந்த அறங்களையெல்லாம் கடைபிடித்து செம்மையான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆகா உலகம் எப்படி நிலையாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அந்த அச்சம் அவனுக்கு அப்பதான் ஏற்படுமா, உணர்வுகள் அப்பதான் தோன்றுமா. அல்லது கேட்டுட்டு இருப்போம் உலகம் நிலையாது, ஆமா இப்படி சில சொல்லிட்டு இருப்பாங்க, அது நமக்கும் தெரியும். அதுக்காக என்ன முக்காடு போட்டு மூலையில உட்கார முடியுமா, இருக்கிறவரை அனுபவிப்போம் அப்படிமா. ஆகவே நிலையாமை என்பதனாலே நாம் எதையும் அனுபவிக்க கூடாது, ஒரு விரக்தியிலேயே வாழ்ந்து விடு, உனக்கு வந்து இந்த வாழ்க்கைக்கு பிறகு நல்ல ஒரு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்வது சமண சமயம் போன்ற கருத்து சமய கருத்துக்கள். நாம அப்படி சொல்லல, நல்லா வேறுபாடு புரிஞ்சுக்கணும். நாமும் நிலையாமை பேசுகிறோம், ஆனால் நாம் நிலையாமை பேசுவது என்னவென்றால் உண்மையை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிலையாமை சொல்றோம். ஆனா அதே சமயத்துல இந்த நிலையாமைக்குள்ளதான் நம்ம நிலைபேற்றை தேட வேண்டும், நிலையாமையோடு கூடிய இந்த உலகத்தில் எவ்வாறு நிலைபேற்றை தேட வேண்டும் என்பதை நிலைபெறுமாறு எண்ணுதியே நெஞ்சேவா அங்க பாட்டுல தெளிவா சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நாம் அறிந்த திருமுறை பாடல்கள் தான் நான் சொல்வதெல்லாம், இந்தந்த நோக்கில் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே நான் சொல்லக்கூடியது. ஆகவே நிலையாத உலகத்துலதான் எம்பெருமானுடைய ஆலயம் இருக்கின்றது. ஆகவே நிலைபேறற்ற இந்த உலகத்திலேயே சிவ வழிபாட்டை செய்வதன் மூலம் நாம் நிலைபேற்றை தேடிக்கொள்ளலாம். ஆகவே நாமும் உலக நிலையாமை கூறுகின்றோம், ஆனால் நிலையாத உலகத்துக்குள்ளே சிவநெறியை கடைபிடித்தால் நிலைபேற்றினை அடைந்து விடலாம். நிலையாமை மூலமாகத்தான் நிலைபேற்றினை அடைய முடியும் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. ஆக இப்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் நமக்கு தெளிவா தெரியும். நிலையாமை என்ற கோட்பாடை உணராதவர்கள் ஒரு பக்கம், நிலையாமை என்ற கோட்பாடு சரியானது என்று உணர்ந்தவர்கள் ஒரு பக்கம். இவர்கள் ரெண்டுவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நிலையாமை உணர்ச்சி உடையவர்கள் அவர்களும் கல்வி கற்பார்கள், அவர்களும் ஏதாவது உத்தியோகம் பார்ப்பார்கள், அவர்களும் பொருள் சம்பாதிப்பார்கள், எதுவும் செய்யாம இருக்க மாட்டார்கள் அர்த்தம் இல்ல. நிலையாமையெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வந்து வாழ்க்கையில விரக்தி வந்தவன் பேசுற பேச்சு. நமக்கு நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நம்பிக்கைக்கு ஒரு எல்லை உள்ளது, என்னவென்றால் தீ சுடாது என்ற நம்பிக்கையோடு போய் அதை தொட வேண்டும் அப்படின்னு சொல்வதெல்லாம் நம்பிக்கை ஆகாது. உண்மைக்கு புறம்பாக கொள்கின்ற நம்பிக்கைகள்லாம் உகந்தவை அல்ல, தீயை தொட்டா அதை சுடத்தான் செய்யும். அந்த அளவுக்கு உண்மை உலக வாழ்க்கை நிலையாமையோடு கூடியது என்பது, அந்த கருத்தை மறுப்பதற்கு போய் நம்பிக்கையெல்லாம் அங்க தூக்கி வைக்கக்கூடாது. நிலையாமைனா எப்போ இது நிலையாம அழியுங்கிறது நமக்கு தெரியாது, அதை நாம வந்து உடனே அழிஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டாம், அது நமக்கு தெரியாது. நாளைய பொழுது நல்ல பொழுதாக இருப்போம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதுதான் தன்னம்பிக்கை ஒழிய, தன்னம்பிக்கைங்கிற பேர்ல நிலையாமை கருத்தையே மறுக்க முடியாது. ஆகையினாலே நாமும் வந்து நிலையாமை கோட்பாடு சொல்பவர்கள் தான். நிலையாமை கோட்பாடு உடையவர்களும் கல்வி கற்கின்றார்கள், உத்தியோகம் பார்க்கின்றார்கள், பொருள் சம்பாதிக்கின்றார்கள். நிலையாமையே கிடையாது இந்த வாழ்க்கையே சாஸ்வதம், அந்த வாழ்க்கை தான் பேரின்போம் நினைக்கிறவனும் வேலை பார்க்கறான், சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா ரெண்டு கருத்தும் முற்றிலும் வேறுபாடாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ராணுவ வீரனுடைய கையிலும் துப்பாக்கி இருக்கின்றது, தீவிரவாதியின் கையிலும் துப்பாக்கி இருக்கின்றது. ஆனால் இரண்டு பேருடைய நோக்கமும் முற்றிலும் வேறானவை. அதே மாதிரிதான், அதாவது இந்த நிலையாத வாழ்க்கையிலே நிலைவேற்றை தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும், அந்த செயல்களை செய்வதற்கும் பொருள் தேவை, பொருள் இல்லாருக்கு ஊழக இல்லைன்னு சொல்லிட்டார். ஆகவே எம்பெருமானுடைய ஆலயங்களிலே ஆகம விதிப்படி பூசைகள் உரிய அந்தந்த காலங்களிலே நடப்பதற்கும் பொருள் வேண்டும், இது போன்ற சிவநெறி சிந்தனை அரங்கங்களை கூட்டுவதற்கும் பொருள் வேண்டும், இன்னும் பல சிவபுண்ணியங்களை செய்வதற்கும், ஏன்னா உடலை கொண்டு உலகத்துல தான் செய்ய முடியும், எதை செஞ்சாலும் செய்யணும்னா கண்டிப்பா பொருள் வேண்டும், உடலை பேணிக்கொள்வதற்கு பொருள் வேண்டும். ஆகவே பொருளை கொண்டு இந்த உடலை பேணி, எதுக்காக, இந்த உடல் ஒரு கருவி என்ற நோக்கில, இந்த உடலாகிய கருவியை கொண்டுதான் சிவபுண்ணிய செயல்களை செய்ய முடியும், உலகத்தை கடந்து முத்தி அடையக்கூடிய செயல்களை செய்யணும்னா அந்த உடம்பை கொண்டுதான் செய்யணும், அப்போ இந்த உடலை பேண வேண்டும், அதற்காக வேண்டி பொருள் ஈட்டுகின்றோம், ஒரு கருவியை வந்து நாம நல்ல முறையில வைத்திருப்பதற்காக வேண்டி பொருள் ஈட்டுகிறோம் என்பது நிலையாமை உணர்ச்சியோடு சித்தாந்த நோக்கோடு கூடியவர்கள் பொருள் ஈட்டுகின்ற நோக்கம். இல்ல இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிப்பதற்காக பொருள் ஈட்டுகின்றோம், அவர்களும் பொருள் ஈட்டுகின்றார்கள், ஆனா அது நோக்கம் வேறுபட்டது. இந்த உலக இன்பங்களை மேலும் 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 எவ்வாறு ஈட்டலாம், இன்னும் அந்த போகங்களை விட அந்த பணத்தின் மீது பற்று அதிகமாக உள்ளவர்கள் இத்தனை கோடி ஈட்ட வேண்டும், இத்தனை கோடி ஈட்டியா இதுக்கும் மேல ஈட்டணும், செலவழிக்காமலேயே ஈட்டிக் கொண்டிருப்பது, அதை இவரன்மை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை. இவரன்மைனா என்னன்னா, எதுக்காகவும் செலவழிக்காம அந்த பணத்தின் மீதே ஒரு போகம், இவ்வளவு பணம் இருக்கின்றது, அதை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி. சிலர் பணம் இருந்து அதை செலவழிப்பார்கள், ஆனால் போகங்களுக்கே செலவழிப்பார்கள். தான தர்மங்கள் கூட செய்யலாம், ஆனா நாமும் உய்ய வேண்டும் பிறரும் உய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான தர்மங்கள் செய்வது வேறு, நாமும் போகங்களை அனுப்பிப்போம் பிறரும் அனுப்பிப்போம் செய்வது வேறு. ஆகவே தான தர்மங்கள் கூட நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன. நீங்க வேற ஒரு இடத்துக்கு தான தர்மம் செய்வது வேறு, இது போன்ற காரணங்களுக்காக செய்வது வேறு, நிறைய வேற்றுமை இருக்கின்றது. ஏனென்றால் உயிர்கள் உய்ய வேண்டும், அதான் நிரந்தரமாக துன்பத்தில் இருந்து உயிர்கள் மீள வேண்டும் என்ற நோக்கோடு செய்வது, இது போன்ற காரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் காணிக்கைகள்லாம் வந்து உயிர்கள் நிரந்தரமாக துன்பத்திலிருந்து மீளணும், உயிர்களுக்கு யார் உண்மையான உறவோ அந்த உறவோட உயிர்கள் சேரணும் அப்படிங்கிற பெருநோக்கோடு செய்வது. ஏனைய செய்வது சிறப்பு தான், தீய வினைகள் செய்வதற்கு அது மேல்தான், ஆனா அவை நிரந்தரமான பலனை தரமாட்டான், அந்த புண்ணிய செய்த காலத்த அளவுக்கு பலனை அனுபவிக்கலாம், அப்புறம் நீங்கி போயிரும். ஆகவே நிலையாமை உணர்ச்சி என்பது நாம் இங்க தக்க முறையில் நம்மை வாழ வைப்பதற்கு தேவையான முயற்சியை ஒழிய நமக்கு விரக்தியை கொடுப்பதற்கு தேவையான உணர்ச்சி அல்ல. இன்னும் சொல்ல போனால், இப்ப சொன்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள், உலகை கடந்து முத்தி அடையக்கூடிய நிலையை பற்றி சொன்ன விஷயங்கள். சாதாரண விஷயங்களுக்கு கூட நிலையாமை உணர்ச்சி அவசியம், வாழ்க்கையில வந்து தீய நெறியில் நடக்காமல் நல்ல நெறியில் நடப்பது கூட நிலையாமை உணர்ச்சி அவசியம். இதை நான் சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு ரிவைஸ் பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். வாழ்க்கைய நாமளே பாருங்க, நாம ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மகிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் அவங்களெல்லாம் பாருங்க ஐயா, எவ்வளவு குறுகிய காலத்துல எவ்வளவு சம்பாதிச்சு, நல்ல வழியா தீய வழியா அப்படி எல்லாம் பரிசீலனை பண்ணி பார்க்காம, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படிலாம் சம்பாதிப்போம், அப்படிலாம் சம்பாதிச்சு அவன் எவ்வளவு சிறப்பா இருக்கிறான், நீங்க என்னடானா இப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு நெறிப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னு நம்மை வந்து பிறர் கேட்கும் போது நாம் அவர்களுக்கு சொல்கின்ற பதில் என்ன? நல்ல முறையில வாழ்ந்து சம்பாதிச்ச பணமே வந்து நிக்க மாட்டேங்குது, இதுல பல வழிகள்ல போய் சம்பாதிச்சா அந்த பணம் எப்படி நிக்கும் என்றுதான் கேட்கின்றோம். அங்கேயும் நிலையாமையத்தை வச்சுதான் நம்ம பேசுறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையிலே சாதாரணமான முறையில வாழ்வதற்கே நிலையாமை நமக்கு உணர்ச்சி தேவைப்படுகின்றது சொல்லும் பொழுது, இந்த நிலையாமை உணர்ச்சியை நாம் எப்படி வந்து புறக்கணிக்க முடியும்? ஆகவே அந்த உணர்வை அடிப்படையாக கொண்டு நிலைவேற்றுக்கு வழிதேடும் வகையிலே உலக வாழ்க்கையினை சிவநெறிப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே சித்தாந்தம் காட்டுகின்ற வாழ்வியல் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே அடியனுடைய இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். திரு சிற்றம்பலம்.